4.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவிலிருந்து 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழ் உறவுகளோடு உறவாடும் உரிமை தோழன் என்ற தமிழ் ஒலியிலும் எமது நிகழ்ச்சிகளை செவிசாய்க்க காத்திருக்கின்ற அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே உலகு என வாழ்த்தி வணங்குகின்றோம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய சங்கநாதத்தில் இணைந்திருப்பது ஜெரித் ஆப்தீன். இன்று வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 25 எம் தமிழுக்கு தட்சிணாயனம் குரோதி வருடம் ஐப்பசி திங்கள் 8 நாள். இஸ்லாமிய உறவுகளுக்கு ஹிஜ்ரி 1446 வருடம் ரபியுல் ஆஹிர் மாத பிறை 21. இன்று பிறந்தநாளை கொண்டாடும் அனைவருக்கும் சங்கநாதத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய நாளும் வரும் நாட்களும் அனைவருக்கும் நலமே அமைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி சங்கநாதத்தின் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றும் சங்கநாதத்தை வளமை போல் ஆரம்பிக்க உலகம் போற்றும் திருக்குறளிலிருந்து குரலையும் பொருளையும் தருவதற்காக இம்முடன் மர்மோனிலிருந்து இடையே காத்து கொண்டிருப்பவர் எமது மூத்த கலைஞரும் சமூக சேவையாளருமாகிய மேவின் கான்சன்ட்ரேன் அவர்கள். காலை வணக்கம் ஐயா.
இனிய காலை வணக்கம். ஒரு சார்பு படாது பகை நட்பு இரண்டிடத்தும் ஒப்பு நிற்கும் நிலைமை நடுவுநிலைமை எனப்படும். திருக்குறளின் 12 அதிகாரமான நடுநிலைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 4 குறளினை இன்று கேட்க இருக்கின்றோம். நடுநிலைமை உடையோரே ஊரில் போற்றப்பெறுவர். அவ்வகையில் இவர் தக்கார் இவர் தகவிலார் என்பன அவரவர் மக்கள் அல்லது அவர் பற்றி பேசப்படும் புகழ் இகழ்களால் அறியப்படும். தக்கார் தகவியலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். காட்டை அழிப்பவர் மரங்களை வெட்டுவதோடு நிறுத்த மாட்டார், அவற்றின் வேரிலும் தீ வைப்பார். அப்படி எரிக்காத மரம் மறுபடியும் தளிர்க்கும், எத்தனை முறை வெட்டினாலும் தளிர்க்கும். அலுவல் தொடர்பாக நாம் நடுநிலைமையுடன் நியாயம் நேர்மை தவறாமல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நம் செயல்நிலை பற்றிய கருத்துக்கள் மக்களிடம் பதியும். குறைந்தது நாம் தொடர்பு கொள்பவரின் மனதில் மட்டுமாவது பதியும், பிறகு மறைவாக பரவும். அவை வெளிவராமல் தடுக்கப்பட்டாலும் மீண்டும் எப்படியாவது சில காலம் சென்றாவது வெளிவந்தே தீரும். முறைகேடு செய்பவர் தமது பணத்தால் பதவியின் அதிகாரத்தால் விளம்பரத்தால் ஆட்களை கூலிக்கு வைத்து தங்களை பற்றி செய்து கொள்ளும் பிரசாரத்தால் தங்களை நல்லவர் நீதியுடையோர் என்று காட்டிக்கொண்டாலும் தங்களின் முறைகேடுகளை மறைத்தாலும் அவரது பணமோ பதவியோ போன பிறகு அல்லது அவர் இறந்த பிறகு அவை வெளிவந்துவிடும். அவை வேரறிக்காத மரம். எனவே அவை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் வெளிவருவதன் பலனை அவரோ குடும்பத்தாரோ சந்ததியோ அனுபவிக்கத்தான் வேண்டும். அவர்களின் பிற்காலம் ஊரில் பேசப்படும் ஏச்சையும் பழியையும் கேட்டு மனம் விரும்பி குன்றி குறுகி வாடி நலிய வேண்டி வரும். ஆகவே மறைக்க வேண்டியுள்ள செயல்களை செய்யாமல் இருப்பதே நலம். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 12 அதிகாரமான நடுவுநிலைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து 4 குறள்.
அந்த அழகிய குறளையும் பொருளையும் தொடர்ந்து நச்சிந்தனை. நச்சிந்தனை குட்டிக்கதையுடன் எம்முடன் இணைந்து கொள்பவர் நியூசிலாந்து திருமுருகன் கோவிலின் குருக்களில் ஒருவரான திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர் சர்மா குருக்கள் அவர்கள்.
அன்பு வணக்கம் நேயர்களே. ஆர்வத்துடன் வானொலி அருகே நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுடன் நானும் இணைந்து கொள்வதில் ஆனந்தம் அடைகிறேன். மனித மனங்கள் ஒவ்வொன்றும் விசித்திரமான சிந்தனைகளால் நிறைந்தவை. பல சமயங்களில் நம்மிலே பலர் மற்றவர்களுடைய மனதை அறிந்து கொள்கின்ற ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுத்திருந்தால் நாம் அவற்றை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு தகுந்தாற்போல வாழ்ந்து விடலாம் என்று நிச்சயமாக நினைத்திருப்பீர்கள். அப்படி நினைத்தவர்களின் எண்ணம் எவ்வளவு தூரம் வில்லங்கத்தை ஏற்படுத்தும் என்பதை விளக்க ஒரு சிறிய கதை கேட்கலாம் வாருங்கள். ஒருவன் கடவுளை நோக்கி கடுமையாக தவம் இருந்தான். அவனது தவத்தை மெச்சிய இறைவன் அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் பக்தா என்று கேட்டார். உடனே நமது மனிதர் மற்றவர்களின் மனதை படிக்கின்ற திறனை அருள வேண்டும் சுவாமி என்றார். கடவுளும் வரம் தந்தேன் என்றார். ஆனால் சில நாட்களிலேயே அந்த மனிதன் அழுது புலம்பியவாறே கடவுளை அழைத்து, தயவு செய்து இந்த வரத்தை திரும்ப வாங்கி கொள்ளுங்கள் என்றான். ஏன் என்று கேட்டார் இறைவன். இவனோ அழுகையை நிறுத்தாமலேயே, அனைவரும் என்னை பொய் சொல்கிறவன், பொறாமை பிடித்தவன், அடுத்தவன் குடிகெடுப்பவன், சோம்பேறி என்றெல்லாம் நினைக்கிறார்கள். இதனை என்னால் தாங்க முடியவில்லை என்றான். இதனை பொறுமையுடன் செவிசாய்த்த இறைவன், அப்படியா மனிதா, இந்த ஆலமரத்தின் அடியில் கண்களை மூடி படுத்துக்கொள், என்ன நடக்கிறது என்று மட்டும் கவனித்துக்கொள் என்று கூறிவிட்டு மறைந்தார். மனிதனும் அவ்வாறே கண்களை மூடியவாறு ஆலமரத்தின் அடியில் படுத்து கொண்டான். அப்பொழுது அந்த வழியே வந்த குடிகாரனொருவன் இவனை பார்த்து விட்டு, யார் இவன், நினைவே என்று படுத்துறங்குகிறான், குடிகாரப் பயல் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றபின் வந்த திருடனொருவன் அவன் தூங்குவதைக் கண்டு, இரவிரவாக கொள்ளையடித்து விட்டு இங்கே வந்து படுத்திருக்கிறான் என்று கூறியவாறே சென்றான். அவனை பார்த்த நோயாளியொருவன், பாவம் வயிற்று வலி போலும் சுருண்டு படுத்திருக்கிறான் என்று கூறிவிட்டு சென்றான். அந்த வழியே வந்த துறவியொருவர், யாரோ முற்றும் துறந்தவர் போல அனைத்தையும் மறந்து உறங்குகிறார் என்று கூறிவிட்டு சென்றார். இவர்கள் அனைவரும் சென்ற பின்னர் இறைவன் மனிதரிடம் அருகில் வந்து, பார்த்தாயா அப்பனே, உன்னை பற்றி அவரவர் அவரவர் கோணங்களில் புரிந்து கொள்கிறார்கள். இனியாவது உன்னை பற்றிய மற்றவர்களின் விமர்சனங்களை பொருட்படுத்தாதே. ஒவ்வொரு பார்வைக்கும் வேறு வேறு புரிதல் இருக்கும். உன்னுடைய சரியான பாதையில் தைரியமாக நீ பயணித்தால் வெற்றி உனக்குத்தான் என்று கூறினார். என்ன நேயர்களே, மற்றவர்களின் மனங்களை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு கதையில் கூறப்பட்ட உபதேசம் பொருந்துகிறது என்றால் நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. அந்த அழகிய குட்டி கதையினை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளந்தளிர். புலம்பெயர்ந்தாலும் எம் தாய் தமிழை மறவாதிருக்க எம் தமிழ் சிறார்களுக்கு நாங்கள் எடுத்து வரும் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த இளந்தளிர் நிகழ்ச்சி. இவர்களின் பேச்சிலோ சொற்களிலோ அல்லது உச்சரிப்புகளிலோ பிழை ஏதும் இருப்பினும் அதுவும் அழகே என கூறிக்கொண்டு இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய இளந்தளிரை முதலில் அலங்கரிக்க வருபவர் நியூசிலாந்து வாய்க்காட்டோ தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் பூங்கா பாடசாலை மாணவியும் திருமதி சிவரூபன் ஷர்மிளா தம்பதியினரின் செந்தமிழ் செல்வியான செல்வி சாதனா சிவரூபனின் சிறுகதையினை கேட்போம்.
அனைவருக்கும் வணக்கம். ஒழுக்கம் உடைமை நம் வாழ்வில் பின்பற்றுகின்ற நல்ல நெறியே ஒழுக்கமாகும். மனிதனை உயர்த்துவது ஒழுக்கம், மனிதனை வளர்ப்பது ஒழுக்கம், மனிதனை சமூக வாழ்வின் நிறைவரச் செய்வனவெல்லாம் ஒழுக்கமுடைமை. திருவள்ளுவர் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை திருக்குறளில் ஒழுக்கமுடைமை இன்னும் அதிகாரத்தில் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார். மாண்டனர் பிறந்த அனைவரும் பல்வேறு ஒழுக்க பண்புகளையும் நடைமுறைகளையும் பின்பற்றி வாழ வேண்டியிருக்கலாக இருக்கின்றோம். ஒரு மனிதன் சமூகத்தில் உயர்ந்த நிலையில் போற்றப்பட வேண்டுமாய் அசூய ஒழுக்க மூடியவனாகவும் நற்பண்புகளையும் பின்பற்றுகின்றவனாகவும் இருக்க வேண்டும். ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒழுக்கம் எப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருத வேண்டும் என குறிப்பிடுகின்றார். ஒருவன் வாழ்வில் மேன்மை அடைய வேண்டுமாய் அவர் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இதனை திருவள்ளுவர் நன்றிக்கு வித்தாலும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இடும்பை தரும் என்று திருக்குறளில் கூறியுள்ளார். நல்லொழுக்கம் உடையவர்கள் வாழ்வில் உயர்வை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர்கள் வேண்டாத பழியை அடைவர். இதனை ஒழுக்கத்தில் எய்துவன் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தல் பழி என்று திருக்குறளில் கூறியுள்ளார். ஔவையார் கொன்றை வேந்தனில் ஓதலின் நன்றே வேதிற்கு ஒழுக்கம் என்று ஒழுக்கத்தின் அவசியத்தை எடுத்து கூறியுள்ளார். ஒவ்வொரு மனிதரும் சிறுவயது முதல் பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் பெரியோர்களாலும் ஒழுக்க பண்புகளை ஊட்டி வளர்க்கப்படுகின்றன. பள்ளி பருவத்தில் கற்கின்ற ஒழுக்க நெறிகள் வாழ்நாள் முழுவதும் பயக்கும் வல்லமையை தரும். ஒழுக்கத்தை தமிழர்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பாட்டாக கொண்டிருந்தார்கள். நீதி நூல்கள் அறம் சார்ந்த ஒழுக்க நெறிகள் பற்றி போதிக்கின்றன. நம் முன்னோர்கள் ஒழுக்க நெறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழுக்க சீடர்களாக வாழ்ந்தனர். ஒழுக்கமை மாணவத்தின் விருப்பம் சிறப்பு ஒழுக்க முடிய உலகம் வாழும் வளரும். எனவே நாமும் ஒழுக்க முடியோர்களாக வாழ்ந்து வாழ்வு வளம் பெறுவோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
சாதனாவினை தொடர்ந்து இளந்தளிரில் அடுத்ததாக எம்முடன் இணையவிருப்பவர் ஒக்லாந்து தமிழ் பூங்கா பாடசாலை மாணவி செல்வி புகழினி குகனேந்திரன். மரத்தின் பயன்கள் பற்றி ஒரு ஆக்கத்தினை எம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் புகழினி குகனேந்திரன். இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேசெடுத்து கொண்ட தலைப்பு மரத்தின் பயன்கள். ஒரு மரம் வெட்டப்பட்டு கீழே விழும்போது மனித இனத்தின் மகிழ்ச்சி சங்கிலி அறுபட தொடங்கிறது என ஓர் அறிஞர் சொன்னார். இங்கே உயிரோடு இருந்து சுவாசித்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் உயிருடன் இருப்பதற்கான ஆக்சிஜனை அந்த மரங்களை தருகின்றன. பூமியை வெப்பத்திலிருந்து காக்கின்றன. கரையோரங்களில் மண்ணரிப்பை தடுக்கின்றன. ஏன் உங்கள் மூத்த குடிகளின் ஆடைகளை அந்த மரத்தின் பட்டைகளும் இலைகளும் தானே. மரங்களின் பயன்களை சொல்ல எத்தனை நாட்கள் வேணுமென்றாலும் எடுக்கலாம். மரம்தான் மரம்தான் எல்லாம், மனிதன் மரந்தான் மரந்தான் என்றாம் ஒரு கவிஞர். மரங்களின் பயன்களை மறந்து கொண்டு போகின்றோம் என்று நினைக்கும் போது எனது மனம் வேதனை அடைகிறது. மரம் மனிதனது மூன்றாவது கரம் என்பேன் நான். மரங்கள் பூக்கும் போதெல்லாம் மனித மனங்களும் பூக்கின்றன. மரங்களில் கடவுளாக வழிபடும் பூர்வீகம் எங்கள் இனத்தில் இருந்திருக்கிறது. வேப்ப மரத்தின் பூ பாண்டிய மன்னனின் சின்னமாகவும், அத்திப்பூ சோழ மன்னனின் சின்னமாகவும், பூந்தை என்கின்ற பெரைமரம் சீல மன்னனின் சின்னமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டது. நிழலையும் நீடு வாழ்வையும் நிம்மதியையும் மனிதர்க்கு தரும் மரங்களை காப்போம். மரத்தின் பயன்கள்தான் மனித இனத்தின் வாழ்வின் ஆணிவேர். நன்றி, வணக்கம்.
உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மார்ட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மார்ட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 Dominion Road, Palmerai, Atlanta. Mortgage Masters Limited.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் தரவிருப்பது தாயகத்தின் மூத்த எழுத்தாளரும் 25 புத்தகங்களுக்கு மேல் வெளியிட்டவரும் தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் சிட்னியிலிருந்து திரு மாத்தலி சோமு ஐயா அவர்கள். தாயகத்தின் இனுவிலை பிறப்பிடமாக கொண்ட அந்த காலத்தில் மிக பிரபலமடைந்த நடிகை தவணி தேவி பற்றிய ஒரு சிறிய தொகுப்பை தருகிறார், கேட்டு பாருங்கள்.
100 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட தமிழ் சினிமாவில் முதன் முதலில் 1941 வெளிவந்த வனமோகினி என்ற திரைப்படத்தில் நீச்சல் உடையில் நடித்து பரபரப்பை உண்டாக்கியவர் இலங்கையைச் சேர்ந்த தவமணி தேவி. யாழ்ப்பாணம் இனுவில் என்ற ஊரில் பிறந்து தனது 13வது வயதில் கதாநாயகியாக நடித்தார். பிராமண சமூகத்தில் பிறந்த இவருடைய தந்தை கொழும்பில் நீதிபதியாக இருந்தார். மாமா பாலசிங்கம் பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு அமைச்சர். தாமணி தேவியின் தந்தை கார்த்திகேசுக்கு அடுத்தடுத்து 5 மகன்கள். பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலையில் கோயில் கோயிலாக போய் பிரார்த்தித்ததில் பிறந்தவர் தாமணி தேவி. பள்ளியில் உடையப்பா என்பவர் இருந்தார். அவர் பாடுவார், நடனமும் ஆடுவார். அதனை பார்த்தும் கேட்டும் ஆர்வமடைந்த தவமணி தேவி கிரமபோனில் எஸ்டி கிட்டப்பாவின் பாடலை கேட்டு கேட்டு பழகினார். பிறகு முறைப்படி சங்கீதம் கற்றார். பள்ளியின் வகுப்பு போட்டியில் சுதந்திர போராட்டம் குறித்த பாடலை பாடினார் தவமணி தேவி. அதை அறிந்து வீட்டில் அவரிடம், இதுபோன்ற பாடலை பாடாதே, பிரிட்டிஷ் அரச நிர்வாகிகள் அறிந்தால் உனக்கு பிரச்சனை வரும் என்றார்கள். நல்ல வேளை எதுவும் நடக்கவில்லை. பள்ளியில் படிக்கும்போது சிங்களம் கற்றதால் இவரால் சிங்களம் வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தது. சிங்கள பாடல்களையும் பாடினார். அதனால் ரேடியோ சிலோனியில் பாடக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வாய்த்தது. அக்காலத்தில் மக்களிடம் தவிர்க்க முடியாத பிரபலியமான ஊடகம் வானொலி தான். அங்கு பாடிய பாடல் அவருக்கு புகழ் கொடுத்ததுடன் வானொலி நிலையம் சார்பில் சிலோன் குயில் என்ற பட்டமும் அவருக்கு கிடைத்தது. எம்கே தியாகராஜ பகதூர் கொழும்பு வந்தபோது அவருடைய பாட்டு கச்சேரியை கேட்க தன் தந்தையாரோட தவமணி தேவியும் போனார். கச்சேரி முடிந்ததும் பாகவதரை பார்த்த அப்பா அவரை பாராட்டி பேசி விருந்து கலைத்தார். பாகவதர் விருந்துக்கு போனார். விருந்தின் போது தவமணி தேவி பாடினார். அவரது பாட்டை கேட்ட பாகவதர், தங்கச்சி நல்லா பாடுது, அவளை சினிமாவில் நடிக்க வைக்கிறேன் என்றார். தவமணி தேவியின் அப்பா அதற்கு உடன்படவில்லை. தியாகராஜ பகதூர் இலங்கையில் பல இடங்களில் கச்சேரிகளை நடத்தினார். அவரோடு வந்த அவருடைய தந்தை கிருஷ்ணசாமி திடீரென்று இறந்தார். அவரது உடலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு போவதில் சட்ட சிக்கல் இருந்தது. பகதூர் தவமணி தேவியின் அப்பாவிடம் ஒரு குழந்தை போல் அழுது, தந்தையாரின் உடலை அம்மாவுக்கு காட்ட வேண்டும், உதவி செய்யுங்கள் என்றார். அப்பா தன் செல்வாக்கில் பகதூர் தன் தந்தையாரின் உடலை கொண்டு போக உதவி செய்தார். இதற்கு பின் பகதூரின் குடும்பமும் தவமணி தேவியின் குடும்பமும் நட்பு கொண்டார்கள். தவமணி தேவி நடிக்க வராதது பாகவதருக்கு கவலை என்றாலும் அவருடைய தந்தையார் விருப்பத்தை ஏற்றார். பாகவதர் சினிமாவில் அழைக்க போகாத தவமணி தேவி சினிமாவில் நடிக்க போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்போது அவருக்கு வயது 13. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் தவமணி தேவியின் குரல் வளம், நடனத்திறம் எல்லாற்றையும் கேள்விப்பட்டு தன் உதவியாளரை கொழும்புக்கு அனுப்பி தவமணி தேவியின் அப்பாவிடம் மகளை நடிக்க அனுப்புமாறு கேட்டார். முதலில் மறுத்த அவர் உதவியாளர் அடுத்தடுத்த பேச்சினால் சம்மதித்தார். அப்போது 10,000 ரூபாயை முன்பணமாக கொடுத்தார்கள். அன்றைக்கு அந்த தொகை மிகப்பெரிய தொகையாக இருந்தது. சினிமாவில் நடிக்க தவமணி தேவியும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் தமிழ்நாட்டுக்கு போனார்கள். தங்க வீடு கொடுக்கப்பட்டது. முதல் நாளே டிஆர் சுந்தரம் வசனத்தை கொடுத்து பேசும்பாறு சொல்ல தவமணி தேவி பேசினார். டிஆர் சுந்தரத்துக்கு மகிழ்ச்சி. முதன் முதல் மாடர்ன் தியேட்டர்ஸின் சதி அகல்யா கதாநாயகியா தவமணி தேவி நடித்தார். படத்தை இயக்கியவர் டிஆர் சுந்தரம். 1931 மார்ச் 10 வெளிவந்தது அந்த படம். அப்போது தவமணி தேவிக்கு 13. இவர்தான் மிக இளம் வயதில் கதாநாயகியாக நடித்த முதல் பெண். சதி அகல்யாவிற்கு பெண் சியாம் சுந்தர், சீதா ஜனனம் அல்லது வேதவதி, சந்திரபிரபா ஆகிய படங்களில் நடித்த தவமணி தேவி நடிப்பதற்காக கொழும்பு சென்னை போய் வந்தார். அம்மாவின் மரணத்திற்கு பிறகு சென்னையில் அப்பாவோடு குடியேறினார். தொடர்ந்து கிருஷ்ணகுமார், வடமோகனி, பக்த காலத்தி, ஆரவள்ளி, வித்யாபதி, ராஜகுமார், நாட்டி ராணி ஆகிய படங்களில் நடித்தார். பிரபல நடிகர் எம்கே ராதாவோடு கதாநாயகியாக நடித்த படம்தான் வடமோகனி. இவருக்கு புகழ் சேர்த்தது. சீதா ஜனனம் அல்லது வேதவதி படத்தில் தவமணி தேவி கதாநாயகி நடிக்க எம்ஜிஆர் அதில் ராவனுடைய மகனாக இந்திரஜித் வேடத்தில் நடித்தார். அதே எம்ஜிஆர் கதாநாயகி நடித்த ராஜகுமாரி படத்தில் தவமணி தேவி உப வேடத்தில் நடித்தார். பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழ் பெண்கள் திரைப்படத்தில் நடிக்க முன்வர வேண்டும், தயங்கக்கூடாது என்று சொன்ன தவமணி தேவி அதை செயல்படுத்தியதோடு விஜயா என்ற திரைப்படத்தை தயாரித்தார். 2nd உலகப் போரில் அந்த படம் முடியாமல் போனதோடு திரையுலகில் அவருக்கு ஏற்பட்ட மறைமுக அச்சுறுத்தலால் நடிப்பதை விடுத்து நடனம் பாட்டு கச்சேரிகளை செய்து வந்தார். அதற்கும் எதிர்ப்பு வந்தது. திருச்சி தேவர் மண்டபத்தில் நடக்கிறந்த அவரது நிகழ்ச்சி அச்சுறுத்தலால் நிறுத்தப்பட்டது. சென்னையில் வாடகை வீட்டில் குடியிருந்த தவமணி தேவி தன் மீது நடத்தப்பட்ட நிழல் போரில் கார் நகைகளை விற்று ராமேஸ்வரத்தில் குடியேறினார். தினமும் கோயிலுக்கு போய் வந்தார். 1962 கோடிலிங்க சாஸ்திரி என்பவரை திருமணம் செய்தார். 2001 வரை வாழ்ந்த அவர் அங்கேயே மறைந்தார். 10க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த தாமணி தேவி அக்காலகட்டத்தில் புகழ்பெற்ற நடிகையாக இருந்ததால் லக்ஸ் சோப் தனது விளம்பரத்துக்கு அவர் படத்தை முன்னிலைப்படுத்தியது. தமிழ் சினிமா உலகின் கவர்ச்சி தாரகையான தாமணி தேவி சினிமாவில் நடிக்க வேண்டும் என்று விரும்பிய எம் கே தியாகராஜ் பாபுடன் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் மாடர்ன் தியேட்டரோடு தாமணி போட்ட ஒப்பந்தம். அதே நேரத்தில் எம் கே தியாகராஜ பாபுரை வைத்து எந்த படத்தையும் அந்த நிறுவனம் எடுக்கவில்லை. தாமணி தேவி தமிழ் சினிமாவில் முதன் முதல் நீச்சல் உடையில் வந்து பரபரப்பை உண்டு பண்ணிய ஒரு நடிகை. அதற்கு பிறகுதான் மற்ற நடிகைகள் நீச்சல் உடை மற்றும் கவர்ச்சியான உடைகளை போட ஆரம்பித்தார்கள். அந்த வகையில் தாமணி தேவி ஈழத்திலிருந்து சென்று ஒரு முத்திரை பதித்த நடிகை என்று சொன்னால் அதற்கு மிகையான வார்த்தைகள் இல்லை.
நன்றி ஐயா. அந்த அழகிய பதிவினை தொடர்ந்து நீண்ட நாட்களுக்கு பின் எங்களுடன் இணைய காத்து கொண்டிருப்பவர் திருமதி ஜானகி பாஸ்கரன் அவர்கள். எங்கள் சமூக சேவையாளரும் சமாதான நீதவனுமாகிய திரு தில்லையர் வர்ணகுலசிங்கத்தின் ஆக்கத்தினை எமக்காக இந்த நிகழ்ச்சியில் பகிரவிருக்கிறார். ஆரம்பியுங்கள் அக்கா.
வணக்கம். இன்று தொல்காப்பிய வரலாறு பற்றி பார்ப்போம். தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகியவற்றுடன் பிற மொழி, பிற பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகியன நன்றாக ஊடாடி தொடர்பு கொண்ட காலத்தில்தான் தொல்காப்பியம் தொல்காப்பியரால் தோற்றுவிக்கப்பட்டது. தொல்காப்பிய விதிகள், சொல்லாட்சி, மொழியமைப்பு ஆகியவற்றை சங்க இலக்கிய மரபுடன் ஒப்பிட்டு ஆராய்ச்சி நோக்கில் பார்க்கும் பொழுது தொல்காப்பியம் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிற்குட்பட்ட எல்லை கூட்டுக்குள் ஒரு காலப்பகுதியில் தோன்றியிருக்கக்கூடும். தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரங்களாக பிரித்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்புகளை புகுத்தியுள்ளார். எழுத்ததிகாரம் நூல் மரபு, மொழி மரபு, புறப்பியல், புணரியல், தொகை மரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் ஆகிய 9 இயல்புகளை கொண்டுள்ளது. சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம், வேற்றுமை இயல், வேற்றுமை மயங்கியல், வெளிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உயிரியல், எச்சவியல் என 9 இயல்புகளை காணலாம். பொருளதிகாரம் அகத்திணை இயல், புறத்திணை இயல், களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யுளியல், மரபியல் ஆகிய இயல்களை கொண்டுள்ளது. முதல் முதலில் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரணர் நன்னூலாரின் காலத்திற்கு முன்பும் புறப்பொருள் வெண்பா மாலையின் காலத்திற்கு பின்பும் வாழ்ந்தவர் என்று கருதப்படுவதால் இவருடைய காலம் கிறிஸ்துக்கு பின் 11ஆம் அல்லது 12ஆம் நூற்றாண்டு என கருதலாம். இவருக்கு பின் சேனாவரையர், பேராசிரியர் நச்சினாக்கினியர், கல்லாடனார், தெய்வச்சிலையார் எழுதிய உரைகள் முழுமையாக கிடைக்காததால் இன்று இளம்பூரணரின் உரை தொல்காப்பியம் முழுமைக்கும் எழுதிய உரையாக நமக்கு கிடைக்கின்றது. தொல்காப்பிய எழுத்ததிகாரத்துக்கு இளம்பூரணர் நச்சினாக்கினியர் எழுதிய உரிகளும், சொல்லதிகாரத்திற்கு சேனாபிரையர், நச்சினாக்கினியர், தெய்வச்சிலையர், கல்லாடர் பழைய உரைகாரர் உரைகள் எழுதிய பொழுதிலும் கல்லாடர் பழைய உரைகாரர் உரைகள் சொல்லதிகாரம் முழுமைக்குமாக கிடைக்கவில்லை. பொருளதிகாரத்திற்கு இளம்பூரணர் முழு உரையும், முற்பகுதிக்கு நச்சினாக்கினியர் உரையும், பிற்பகுதிக்கு பேராசிரியர் உரையுமாக 3 உரைகள் உள்ளன. தொல்காப்பியத்தில் சில பகுதிகளை கடந்த 100ஆண்டில் மொழிபெயர்த்தவர் சாமுவேல் பிள்ளை. அவர் டாக்டர் சுப்பிரமணிய சாஸ்திரியார் எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். டாக்டர் இலக்குவாணர் தொல்காப்பிய நூல் முழுவதையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பெரும் புகழை அடைந்துள்ளார். சமீப காலத்தில் டாக்டர் காமில் கவிலபில் அவர்களும் டாக்டர் பி அல்பர்ட் அவர்களும் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார்கள். தமிழ் தெரியாதவர்களும் இலகுவாக கையாளக்கூடிய முறையில் இந்நூலை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்ய வேண்டும். சைவ சிந்தாந்த கழகம், பவானந்தர் கழகம், தமிழக பல்கலைக்கழகங்கள், ஆய்வு நிறுவனங்கள் தொல்காப்பியம் தொடர்பாக பல வெளியீட்டு பணிகளை செய்திருக்கின்றனர். பலர் தொல்காப்பியத்தில் ஆராய்ச்சி செய்து ஆய்வு பட்டம் பெற்றிருக்கிறார்கள். பேராசிரியர் தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களும், பேராசிரியர் அகத்தியலிங்கனார் அவர்களும் தொல்காப்பியத்தின் பெருமையை பிறமொழி ஆளர்களுக்கு உணர்த்தியதில் அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. தொல்காப்பியர் காலத்தில் எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்று பகுதிகளை உடைய தமிழ் இலக்கணம் கால ஓட்டத்தில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, பாட்டியல், புலமை இலக்கணம் என ஏழு பிரிவுகளாக வளர்ந்த பொழுதிலும் இந்த ஏழு பிரிவுகளுக்கு உள்ள மூலாதாரமான அடித்தளங்களை நாம் தொல்காப்பியத்தில் காண்கிறோம். மொழியும் இலக்கியமும் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருப்பதால் இன்று தமிழ் மொழியியலும் இலக்கியங்களிலும் பல மாற்றங்களை காண்கிறோம். ஆதலால் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அவற்றினுடைய நெறியில் இக்காலத்துக்கு ஏற்ற ஒரு இலக்கணத்தை படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.
அந்த அழகிய பதிவினை தம்மோடு பகிர்ந்து கொண்டவர் ஜானகி பாஸ்கரன் அவர்கள். நன்றி அக்கா. நம்பிக்கை, எளிமை, நேர்மை வறண்டு போனவர்களின் கைகளில் நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? உழைப்பை தந்து உயர்வை பெறுவது எப்படி என்ற உருப்படியான சிந்தனைகளை பெருக்க வேண்டும். விளைச்சலை எதிர்பார்த்தே விவசாயி விதைநெல்லை தூவுகிறான். மீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் மீனவன் மழைக்காலத்திலும் கடலுக்குள் செல்ல கட்டுமரம் ஏறுகிறான். பாலைவனத்தில் போய் எந்த பைத்தியகாரனாவது மாலை கட்டுவதற்காக மலர்களை தேடுவதில்லை. உழுவது சரியாக இருந்தால் எழுவதும் சரியாக இருக்கும். தவறுகளுக்கு தலைவாரி பூச்சூடுவதும் பொய்யொழுக்கத்திற்கு பொன்னாடை போர்த்துவதும் சமூகத்தில் காணப்படும் தலைகள். இவைகள் இருத்தலாகாது. மழைக்காலங்களில் படும் அவலங்களை நம் நெஞ்சில் நிலைநிறுத்தி இலவசமற்ற மாசற்ற சமுதாயம் அமைந்திட நேர்மை, தொலைநோக்கு பார்வை, எளிமை ஆகிய நெறிமுறைகள் சமூகத்தில் அனைத்து தளங்களிலும் வியாபிக்க இளைய தலைமுறை மட்டும் தேச உணர்வோடு எழுந்து நின்று விட்டால் போதும், தமிழார்ந்த தமிழகம், உன்னத பாரதம் புன்னகை பூக்கும். நன்றி நேர்களே. இத்துடன் இன்றைய சங்கநாதத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் முடிவடைகின்றது. இதுவரையில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளில் யாவும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு சங்கநாத நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நிகழ்ச்சி வடிவமைப்பாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஜெரித் ஆப்தியின் தீன்.